கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். எல்லாவற்றையும் மறந்து விடுங்க. தேவ சமூகத்திலே காத்திருங்கள் பிரியமானவர்களே. அவர் நன்மையை செய்கிறவராகவே இருக்கிறார், அவர் நல்லதை செய்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த ராஜாவே, உங்களை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மத்தியில் எழுந்தருள் இருக்கிறதை நினைத்து ஆண்டவரே நாங்கள் மகிழுகிற ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே, உங்கள் சமூகம் எங்களுக்கு ஆறுதல் ஆண்டவரே. அதனால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உங்களை நாங்கள் புகழுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்கள் செய்த நன்மைகள் ஆயிரம் அப்பா, அவரை நாங்கள் மறந்து விடாத படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களோ படைக்கிறோம், எங்களை நடத்துங்க. நஸ்ரி நாயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லோரும் நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 139 அதிகாரம் 23-24 நாங்கள் வாசிக்க கேட்போமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 139:23-24 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஹல்லேலூயா.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் நம்மளை தேவ சமூகத்திலே வைத்து நம்மளை ஆராய்வது நல்லது என்று சொல்லி அங்கங்கே ஒரு சில வார்த்தைகளை நான் எடுத்து வைத்து கொண்டு வந்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே. ஹல்லேலூயா. தாவீது தேவனுடைய மனுஷர் என்ன சொல்லுகிறார் எனில், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் என்னவெனில், என்னை ஆராய்ந்து பாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கடுத்தது என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரை பார்த்து தாவீது ராஜா சொல்லுகிற ரெண்டு காரியம் என்னவெனில், என்னை ஆராயுங்கப்பா, என்னை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்களை குறித்து எங்கள் வாழ்வில் இருக்கிறவைகளை குறித்து நமக்கு இருக்கிற அறிவு சொற்பமானது. நாம் எங்களை பார்க்கிறது அல்ல, எங்களை குறித்து யோசிப்பது அல்ல, எங்களை குறித்து சிந்திப்பது அல்ல. நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு எவ்வளவுத்துக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்வது அல்ல. அநேகர் நாம் நினைப்பது என்னவெனில், எதெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அதையெல்லாம் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி, எது என் வாழ்விலே நான் நன்மையை நினைத்து எதையெல்லாம் செய்கிறனோ அதை தேவன் அங்கீகரித்து விடுவார் என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. பிரியமானவர்களே, அதில் பெரிய தவறுகள் இருக்கிறது. அது தவறான ஒரு காரியமும் தவறான ஒரு நினைப்பும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நம் வாழ்விலே நல்ல நோக்கங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் செயல்படுகிற அநேக காரியத்தை கர்த்தர் தள்ளுகிறார். வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கலாமானால் அதை நான் அது என்னுடைய செய்தி அல்ல. ஆகையினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆராதனையிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலும் சரி, எங்களை நாம் ஆராய்வது சொற்பமானது, அல்லாவிட்டால் இல்லை என்றே நாம் சொல்லலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சில ஜப நேரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி உங்களுக்குள் நான் கர்த்தருக்குள்ளே புத்தி சொல்ல விரும்புகிறேன். என்னவெனில், ஒரு சில ஜப நேரங்களை உங்களை வைத்து தேவனும் நீங்களுமாகவும் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஆராய்கிற ஒரு நேரமாக மாற்றுங்க. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அது உங்களுக்குள்ளே இருக்கிற சில காரியங்களை தேவனோடு சரிப்படுத்தும் என்பதை நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்ல துணிகிறேன். ஜபம் பண்ண வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஜபங்கள் வெறும் சத்தமாக மாறிவிடாத படிக்கு நம்மளை தேவ சமூகத்தில் வைத்து எங்களை தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டியது மிகவும்
இதை நாம் தாவீது ராஜாவுடைய வாழ்விலே அல்லாவிட்டால் சங்கீதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். ஒரு சங்கீதம் அல்ல, ரெண்டு சங்கீதம் அல்ல, தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்புக் கொடுத்து ஆராய்ந்து அறிந்து தெளிந்து தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிற தருணங்களை நாம் தாவீது ராஜாவுடைய வாழ்விலே பார்க்கலாம். அது நம் வாழ்வில் எவ்வளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் 100க்கு 1 வீதம் என்று சொல்லி நான் சொல்ல துணிகிறேன். நான் சொல்ல துணிகிறேன் பிரியமானவர்களே, வேதத்தில் தாவீது ராஜா எழுதி வைத்தது என்பதனில், நான் அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுல 3 விதமான காரியம் இருக்கு. என்னை ஆராய்ந்து, தேவனே என்னை ஆராயும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிறு என்று நினைக்கிறேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனை தரிசிக்க முடியும். ஆனால் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், என் இருதயத்தை ஆராய்ந்து கொள்ளும் ஆண்டவரே. மற்றவர்கள் என் இருதயத்தை ஆராய முடியாது. பிரியமானவர்கள், இங்கே இருக்கிற ஒருவராலும் என் இருதயத்தை கணக்கு போட முடியாது. ஒருவேளை ஒரு சொற்பம் ஒரு துளி உங்களால் கண்டுகொள்ள முடியும், ஆனால் என் உள்ளத்தில் இருப்பவைகளை அல்லாவிட்டால் உங்கள் உள்ளத்தில் இருப்பவைகளை முற்றும் முழுவதுமாக அறிந்து செயல்படுகிற அளவுக்கு தேவன் நமக்கு வழி கொடுக்கவில்லை. தீர்க்கமாக சில காரியத்தை பேசலாம், தீர்க்கமாக உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லி உங்களை வழிநடத்தி விடலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான அளவுக்கு என் இருதயம் இருக்கிறதான்னு சொல்லி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அநேக தடவைகள்ல என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, மற்றவர்களில் இருக்கிற கோபங்களையும் தாவங்களையும் வைத்து 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 எங்களை நாம் மறந்து விடுகிறோம். தேவனோடு நெருங்குகிற நெருக்கத்தை நாம் உடைத்து விடுகிறோம். வழக்கம் போல ஆராதனை, வழக்கம் போல பாட்டுகள், வழக்கம் போல தேவ பிரசன்னம் வருகிறது, வழக்கம் போல மன்னா வருகிறது, ஆனால் நம்முடைய நிலைமை தேவனை விட்டு தூரமாய் போகிறது. அதை ஆராய்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் மாத்திரம்தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். முடிவு பரியந்தம் நாங்கள் நிற்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே உன் இருதயம் எதை நினைக்கிறது, எதை சிந்திக்கிறது, எதனால் நிறைந்திருக்கிறது, எதில் வலிமை கொண்டிருக்கிறது உனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். ஆகையினாலே தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராயும், எனக்குள்ளே ஒன்றை தேடி கண்டுபிடியும். உமக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற காரியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களை துக்கப்படுத்தாமல் வாழுகிற காலத்தில் நாம் வாழுகிறோம். எங்களுக்கு பிடித்தமானவர்கள், எங்களுக்கு வேண்டியவர்கள், நமக்கு முக்கியமானவர்களை துக்கப்படுத்தாமல் வாழுவதற்கு பழகி எங்களை சரிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய உள்ளான இருதயத்திலே நடக்கிறவைகளை பார்த்து எவ்வளவுக்கு கவலை கொள்ளுகிறார் என்கிற அந்த அறிவு தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ளே ஒட்டுமொத்த சபைகளுக்குள்ளே இல்லாமல் போகிறது. புரிந்து கொள்ளுங்கள், சிந்திக்க பேசுகிறேன், கொஞ்சம் என்னோடு சிந்தியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை தடவைகள் நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளும் நோக்கங்களும் காரியங்களும் நிறைந்த வண்ணத்தில் நாம் பரிசுத்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறோம் என்பதை இன்று சிந்தியுங்கள். தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்க நாம் தேவ சமூகத்தில் நின்று நீர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் இருக்கிறதா? என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. இந்த செய்தியின் தலைப்பு, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் எங்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். சீக்கிரத்தில் நல்ல காரியத்தை செய்தால் நல்லவர்கள், நல்ல காரியத்தை சொன்னு விட்டால் அவர்கள் நல்லவர்கள், அல்லாவிட்டால் எனக்கு ஒரு நபரை பிடித்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை பூராய் நல்லவர்கள், என்னோடு நல்ல நட்பில் உறவாடி கொண்டிருந்தால் அவர்கள் நல்லவர்கள், என்னோடு நல்லா சம்பாஷித்துக் கொண்டால் அவர்கள் நல்லவர்கள், என் நன்மை தீமையை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் நல்லவர்கள். ஆனால் தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிறவர். தேவனை எவ்வளவு தூரம் நாம் துக்கப்படுத்தி நாம் நடந்து வருகிறோம் என்பதை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே சிந்திக்கும்படியாக சில வார்த்தைகளை நான் வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து பார்த்து சரியான வழியில என்னை நடத்தும். பிரியமானவர்களே, என்னை சரியான வழியிலே நடத்தும், என்னை நித்திய வழியிலே நடத்தும், நித்தியத்தை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு என்னை நடத்தும் என்று தாவீது ராஜா, அப்பா தாவீது ராஜா தேவ பிரசன்னத்தை ருசித்தது போல ஒரு மனிதனை நான் இன்று வரைக்கும் காணவில்லை. அவ்வளவுக்கு ரொம்ப விருப்பம், அவருக்கு ரொம்ப ஆசை. வேத வசனத்தை குறித்து அவர்கள் உதாரணம் கொடுத்திருப்பதை பார்த்த ஆண்டவர், அது தேன் கூட்டில் இருந்து ஒழுகிற செளி தேன், மதுரம். நம்முடைய வார்த்தைகள் இல்லை என்று சொன்னா நான் செத்து போயிருவேன் ஆண்டவரே. யாரும் சொல்ல முடியுமா? யாராவது நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வசனம் இல்லை என்று சொன்னா நான் செத்துறேன் ஆண்டவரே. வருஷ காலமாக சபம் பண்ணுகிறோம், வாழுகிறோம், சபை வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலத்தில் நமக்கு முடிவடைந்து விடும். ஆனால் இந்த மனுஷன் ஒரு வித்தியாசமான மனுஷன் பாருங்க. தேவனை குறித்தும், தேவனுடைய ஆலயத்தை குறித்தும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், தேவனுக்கு ராஜ்யத்துக்கு விரோதமான காரியங்களை குறித்தும் ஒரு பசியுள்ள ஒரு மனுஷன் தாவீது ராஜா. அல்லாஹ்விட்ட தாவீது என்று வைத்துக் கொள்ளுங்கள், தேவ ராஜ்யத்து மீது வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதன். கடந்த முறை நான் பேசினேன், அது முழுவதும் பேச முடியாமல் இருந்தாலும் நான், பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறதா அல்லாஹ்விட்ட தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா என்பதை சிந்திப்போம். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் தேவனை ஆண்டவர் அதை கண்டு மகிழ்ந்து இந்த இருதயம் இதுக்குள்ள இல்லையா நான் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரா, இல்லாவிட்டால் அவர் துக்கமடைகிறாரா என்பதை தயவு செய்து கர்த்தருடைய நாமத்தில் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை புறக்கணியாதருங்கள், இவைகள் உங்களுக்கு சுகம் தரும் என்பதை கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்கள், அதற்கு விட்டுக் கொடுங்கள், அந்த பக்கம் திரும்புங்கள், அது உங்களுக்கு நல்லது, அது உங்களுக்கு நல்லது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை இந்த செய்திக்கு முன்பதாக ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, வாசிக்க என்ன தெரியல, வெளிப்படுத்தல எழுதுற பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்குரியது என்னோடு கூட வருகிறது. இதுதான் சத்தியம், வேறு ஒன்றும் அல்ல. அவன் அவனுக்குரியது என்னோடு கூட வருகிறது. நீ கொண்டு வரல ஒன்றுமில்லை, நீ தருகிறதில் ஒன்றுமில்லை, நான் கொடுப்பதில் ஒன்றுமில்லை, என்னுடைய பலன் அவரோடு வருகிறது. வேதனை உண்டாக்கும் வழியின் இடத்தில் உண்டு உண்டு சொல்லி என்னை ஆராயுங்க ஆண்டவரே. உன்மன் துக்கப்படுத்த விரும்பலப்பா, போதும் ஆண்டவரே. நாம் குந்தி 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 எழும்பின நாட்களை நிறுத்துங்கள், தேவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்கள், கர்த்தருடைய விருப்பத்தை தேடுங்கள், அவருடைய வைராக்கியம் என்ன என்பதை கண்டுகொள்ளுங்கள். இன்னைக்கு மாம்சத்தின் வைராக்கியங்களும், மாம்சத்தின் நோக்கங்களும், மாம்சத்தின் சிந்தனைகளும், மாம்சத்தின் விருப்பங்களும் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. கடந்த நாட்களில் சிந்தித்து ஆண்டவர், இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒன்று வருகை வர வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் போக வேண்டும். அந்த நாளை விரும்புங்கள். ஒன்று நாம் சீக்கிரமாய் போக வேண்டும் என்று விரும்புங்கள், இல்லாவிட்டால் அவர் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று விரும்புங்கள். ஹல்லேலூயா. அன்று அநேக காரியங்கள் நடக்கும், அது ஆச்சரியமானவைகளும் துக்கமும் நிறைந்தவைகளாயும் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபையின் போதருடைய விருப்பம் என்னவெனில், அந்த சபையிலே இருக்கிற அவ்வளவு பேரும் கர்த்தரண்டே வர வேண்டும், இந்த சபையிலே இருக்கிற அவ்வளவு பேரும் அவருடைய வருகையிலே வர வேண்டும், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்கள் இந்த சபை என்ற உலகத்தில் எந்த சபையில இருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த சபையாக இருந்தாலும் அவர்கள் விரும்புகிறது ஒன்றே உண்டு, ஆண்டவரே எல்லாரும் வந்துடணுமப்பா, ஒருத்தரும் வீட்டு கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது ஆண்டவரே, எல்லாரும் வந்துடணும் ஆண்டவரே. இதான் அவருடைய உள்ளான நோக்கம். ஹல்லேலூயா. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பிரியமா, ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். நம்மளை ஆராயத்தக்கனவையாக ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். வாசிங்கள், ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனம்.
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்பது நல்லது. தயவு செய்து கொஞ்சம் இந்த வசனத்துக்குள் உங்கள் கண்கள் போனால் நலமாக இருக்கு. வருகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், போகிறோம், எந்த பிரயோசனம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள். வாயினால தேவனை வெட்டி விழுத்துகிறோம். வாயினால வல்லவர்கள் போல தேவ சமூகத்தில் நிற்கிறோம். வாயினால அசைக்கிறோம் எல்லாவற்றையும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து நன்றாக தேவனை ஆராதித்து நன்றாக தேவனுடைய சேர்ந்து எங்க வாய் வெளிய பழக்கம் வெளிப்பிரகாரம் வெளிப்படையான காரியங்கள் தேவனை சேருகிறது. தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, நான் இதை வாசித்த பொழுது என் கற்பனை எல்லாம் எப்படி ஆண்டவரே அப்படி நிற்கிறோம். நம்முடைய வாயினால உதட்டை பாட்டுகளை படித்து நாம் நிற்கிறோம், சோத்திரம் சொல்லுகிறோம், சமம் பண்ணுகிறோம். ஆண்டவரே என்னை கனம் பண்ணுகிறார்கள் எதிர உதறினால். ஆனா ஆண்டவர்கள் உதறினால் உள்ளத்தில் இருந்து அது வெளியே வர வேண்டும். அப்ப உள்ளத்துல தேவனை குறித்த அன்பும் தேவனை குறித்த வைராக்கியம் தேவனை குறித்த விருப்பம் நிறைந்த பொழுது அவைகள் வெளியே வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்தில் நின்று நான் ஒன்று கேட்கவா, இன்னைக்கு வசனம் இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை உங்கள் ஆவிக்குரிய உச்சக்கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் அந்த உச்சக்கட்டத்திலிருந்து நீங்கள் இறங்கி இருக்கிறீர்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. பதில் கொடுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய ஆராதனை, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அல்லது ஊற்றி ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய அபிஷேகத்தில் நீந்தியவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வாயினால் கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். வாயினால் கத்தரை கனம் பண்ணுகிறார்கள். இருதயம் தொலைந்து விட்டது. இருதயம் திருட்டு போய் விட்டது. இருதயத்தை சத்துரு கொள்ளையடித்து விட்டார். இருதயம் நாளுக்கு நாள் உலகத்தின் காரியங்களால் நிறைகிறது. வழக்கம் போல காரியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இருதயமோ தேவனண்டை இல்லை. இருதயம் தேவனண்டை இல்லை. எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை இன்று தேவ சமூகத்தில் கர்த்தரிடம் சொல்லிவிட்டு கடந்து செல்லுங்கள். எங்களை ஏமாற்றிவிட்டு நீங்கள் கடந்து செல்லலாம், ஆனால் தேவனை ஒருவரும் ஏமாற்ற முடியாது. தேவன் பொறுத்திருக்கிறவர். தேவன் எல்லா விஷயத்திலையும் பொறுத்திருக்கிறவர். ஆனால் அவர் எழுந்தால் நீ தாங்க மாட்டாய். என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. விலகிட்டது. இருதயம் தேவனண்ட இல்லை. இருதயம் கர்த்தரண்ட இல்லை. நான் உனக்கு சொல்லுகிற பொழுது உன் சிந்தனைகள் இன்றைக்கு உன் வாழ்க்கையை திருப்பி போட்டு சிந்திக்க தொடங்கலாம். அந்த இடத்தில் நில். அந்த இடத்தில் தேவனுக்கு உன்னை குடு. அந்த இடத்தில் தேவனுக்கு உன்னை அர்ப்பணி. இல்லையோ இந்த வார்த்தைகள் உன்னை நியாயம் தீர்ப்பதை எவரும் தடுக்க முடியாது. என் இருதயம் தேவன் பக்கம் இருக்கிறதா? தேவனுடைய தாகத்தை தெரிந்தவனாயிருக்கிறாயா? தேவ சித்தத்தை தெரிந்தவனாயிருக்கிறாயா? தேவனுடைய வாஞ்சியை தெரிந்தவனாயிருக்கிறாயா? தேவனுடைய வைராக்கியத்தை தெரிஞ்சவனாயிருக்கிறாயா? அவர் தன்னுடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற அந்த பக்தி தெரிந்தவனாயிருக்கிறாயா? கர்த்தருடைய நாமத்துக்குரிய வைராக்கியத்தை பாராட்டுகிற அந்த வைராக்கியம் தெரிந்தவனாயிருக்கிறாயா? இல்லாவிட்டால் அடுத்தவருடைய பக்தி, அடுத்தவருடைய வைராக்கியம், அடுத்தவருடைய காரியங்கள், அடுத்தவருடைய வேண்டாத விஷயம், வேண்டாத காரியங்களை உன் இருதயத்திலே நிறைத்து வைத்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல ஆலயத்துக்கு வருவதும் வீட்டுக்கு செல்லுவதும் இருந்தா நிறுத்து உன் வேலை. வேண்டாம் ஏதோ இப்படி சத்தம் போட்டு அந்த வசனங்களை பேசி விடுவதனாலே உங்களுக்குள்ளே வாழ்க்கை மாற போறதில்லை. அவர் நினைத்தால், நீ நினைத்தால் உன் வாழ்க்கை மாறும்.
அருமையான ஆராதனை, அருமையாக வசனத்தை கவனித்து கேட்பது, அருமையான வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிறது.
ஆனால் இருதயமோ தேவனை விட்டு தூரமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆராயுங்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை என்னோடு கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 33 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிப்போம். தயவு செய்து நான் பேசுகிற வார்த்தைகளிலே உங்களை வைத்து ஆராயும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். வசனங்கள் அநேகம் இருந்தாலும் நான் கிதியாக பேசி ஒரு செய்தியை முடிப்பதிலே ஒரு அர்த்தம் அல்ல அல்லவா. வாசியுங்கள், 31 வசனத்தை வாசிப்போம்.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி
போகிறார்கள்.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில்
கூடி வருகிற வழக்கம் வழக்கமான ஜபம், வழக்கமான ஆராதனை, வழக்கமான ஜப கூட்டம், வழக்கமான பேச்சு, வழக்கமான பிரைஸ் தி லார்ட், இதுதான் வழக்கம். எல்லாமே வழக்கம், 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 வழக்கம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு கேள்வி என்று கேட்குவா, உனக்கு ஆராதனை வழக்கமா இல்லையா? ஆராதனை வழக்கமானது கிடையாது. ஒவ்வொரு ஆராதனையும் உன்னை வித்தியாசமான முறையிலே தேவனோடு சேர்க்காவிட்டால் அது உனக்கு வழக்கம். தேவன் அதை விரும்புவதில்லை. வழக்கம்.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே என்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்காருகிறார்கள்.
எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க,
ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க, வழக்கம் போல வந்து என் ஜனத்தை போல உட்காடுறாங்க. எல்லாரும்
நானும் சரி நீ சரி பேசுகிறதை கவனி.
வழக்கம் போல, வழக்கம் போல
நாம் தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நீ வழக்கம் போல வருகிறதை தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருவதை குறித்து கணக்கு பேசலாம். ஆலயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் கணக்கு பேசலாம். ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இங்கேயோ ஆண்டவர் விரும்பவில்லை. வழக்கம் போல வருவது, வழக்கம் போல ஒரு இடத்துல இருப்பது, வழக்கம் போல கரங்கள் உயர்த்துவது, வழக்கம் போல ஆராதி, ஆனால் இருதயத்திலேயோ மாற்றங்களே கிடையாது.
உடைந்து ஆராதித்தால் அது ஆராதனை, உடைந்து ஆராதித்தால் அது ஆவிக்குரிய ஆராதனை.
இன்றைக்கு சபைகளில், ஒட்டுமொத்தமான சபைகளில் ஆவிக்குரிய ஆராதனைகளை காண்பது குறைவு என்பதை கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனைகள் எல்லாம் இன்றைக்கு கான்சர்ட்டாக மாறுகிறது. ஒரு மோளத்தை வச்சு பாடின பாட்டிலே ஓடின பிசாசுகள் இன்றைக்கு 50 வச்சு அடிச்சாலும் ஓடுதில்லை. உண்மையுள்ள மனிதர்கள் தேவ சமூகத்திலே நின்று ஒரு பாடலை படித்து ஒரு இசைக்கருவிகளை வாசித்து, சில இடத்துல இசைக்கருவியே இருக்காது, 10,000-15,000 பேருக்கு முன்னாலே பாட்டு படிப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் உயிருள்ள ஒரு ஆராதனையை தேடி வந்தார்கள். ஆனால் நாங்களோ வழக்கம் போல வந்திருப்பது, வழக்கம் போல. நான் நம்புறேன் ஒரு சிலருக்கு இந்த டீம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆராதனையே கிடையாது. இவங்க முன்னுக்கு நின்று இந்த ஆராதனையை நடத்தாட்டிக்கு நம்மள ஒரு சிலருக்கு ஆராதனையே கிடையாது. நல்லா யோசி வாசிங்க சிஸ்டர், 36 திருப்பி வாசிங்க. ஜனங்கள்,
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள்.
வழக்கம் போல வந்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஜனம் என்று அமர்ந்து நின்று வழக்கம் போல உன் வசனத்தை கேட்கிறாங்க, வார்த்தைகளை கேட்கிறாங்க.
உண்மையாய் தேவனை ஆராதித்தார், உண்மையாய் தேவனுடைய வசனத்தை கேட்டால் உன் இருதயம் இன்றைக்கு நிறைந்திருக்கிற காரியங்கள் நாள் நிறைந்தே இருக்காது. எது நிறைந்திருக்கிறது? ஆலிவ பிள்ளைகள் ஆனாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, முதியவர்கள் ஆனாலும் சரி, எங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும்.
இன்றைக்கு ஆலிவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆராதனைகள் விருப்பம் இல்லை, 10 கிடையாது. தேவனை நெருங்குவதற்கு இஷ்டமில்லை. ஏன்டா? அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. தேவனோடு நெருங்கி தேவனோடு உறவாடின அந்த அனுபவம் இல்லை. வழக்கம் போல ஆராதனைக்கு வருவது, பாட்டுகளை படிப்பது, கேட்பது, ஊழியர்கள் ஊழியர் செய்வதை பார்ப்பது, கடந்து செல்வது. ஆனால் அவர்கள் தாங்களாக அந்த அனுபவங்களுக்குள்ளே கடந்து வருவதில்லை. கான்சர்ட். இன்னைக்கு எந்த சர்ச்சுகள் எல்லாம் ஒரு கான்சர்ட் போல ஆராதனைகள் செய்கிறார்களோ அந்த இடங்களுக்கு ஓடுவதற்கு, அந்த இடங்களில் இருப்பதற்கு வாலிபர்களுக்கு விருப்பம். கான்சர்ட் ஆராதனை என்றால் இப்பொழுது கான்சர்ட்டாக மாறுகிறது. கண்ணீர் விட்டு அழு, மனமுடை, கத்தரை தேடு. ஒரு விசை தேவனை பார்த்தியன்னு உனக்கு கொஞ்சாட்டே தேவையில்லை. ஒரு விசை தேவனுடைய அன்பை ருசித்தியன்னு சொல்லிச்சுனா நீ நின்று ஆராதிக்கிற அந்த ஆராதனையை போல இன்பமான ஒரு ஆராதனை எங்கே நீ பார்க்க முடியாது. ஆராதனை என்பது தேவனால் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த சபையில் ஆராதனை, இந்த சபையில் ஆராதனை, அங்கு உனக்கு ஆராதிக்க தெரியாது. அதுதான் உண்மை. கண்டுபிடி ஆண்டவரே, நான் உங்களோடு இணைவதற்குரிய விதத்தில் எனக்கு ஆராதனையை சொல்லித்தாங்கப்பா, சொல்லித்தாங்க. ஆராதனையை ஒருவரும் கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனா ஆராதனையை வழிநடத்த முடியும். ஒருவன் எந்த விதத்திலே தேவனோடு உடைவது என்பது அது அனுபவத்திலே உருவாக வேண்டும். வாலிப பிள்ளைகள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வம்பி வம்பி அழுது கண்ணீர்கள் சிதறி ஓடின நாட்கள் இன்றைக்கு சபைகள்ல இல்லை. காரணம் என்ன? நீ நன்றாய் ஆராதிப்பதற்கு ஒருபோதும் மற்றவர்கள் தடையாயிருக்க முடியாது. ஆனால் மற்றவர்களே பழியை போடுவது, மற்றவர்களே ஏதாவது சொல்லுவது, மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கதையை போட்டு விட்டு போறது, உன்னை நீ ஏமாற்றாத, நீ என்னையே மாற்றன்னு எனக்கு நல்லா தெரியும், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. வந்தமா, கண்களை மூடினமா, கர்த்தரை ஆராதித்தமா, தேவ பிரசன்னம் இறங்கிச்சுதா, கண்களால் உழுகிறதா, இருதயம் உடைகிறதா, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடிகிறதா, என் முகம் பிரகாசிக்கிறதா, இது ஆராதனை. ஆனால் வழக்கம் போல நல்ல உடுப்பை உடுத்திக் கொண்டு வந்து அதே இடத்துல இருந்து விட்டு ஆண்டவரே என்று சொல்லி வசனத்தை கேட்டு விட்டு ஆண்டவரையே மாத்தி பிரசங்கியமே மாத்தி சபையமே மாத்தி விட்டு வெளியே போய் நின்று போடாத கூத்தை போட்டு எதுக்கு இந்த வேலை? என் ஜனங்களை போல வாராங்க, ஆசையா இருக்கு பாக்க. என் ஜனங்களை போல வாராங்க, வாசிங்க சிஸ்டர்.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை.
அவைகள் அவைகளின்படி செய்கிறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வர்றாங்க, என் ஜனத்தை போல வாராங்க, என் ஜனத்தை போல வாராங்க, அமர்ந்திருக்கிறாங்க, ஆராதனை செய்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க, ஆனா நான் பேசின வசனத்தின்படி ஒன்றும் செய்கிறதில்லை, ஒன்றும் செய்வதில்லை, ஒன்றும் செய்வதில்லை. மாறாக விரலை அங்கு காட்டுவது, விரலை இங்கு காட்டுவது, விரலை அங்கு காட்டுவது, விரலை இங்கு காட்டுவது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது.
அநேக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்பமாக ரசிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசி எந்த பிரயோசனமும் கிடையாது. தேவன் நம்முடைய பேச்சில மகிழ வேண்டும். நீங்க எங்களை திருப்திப்படுத்துவதற்கு நல்லாக பேசுவீர்கள் சொல்லி நாங்கள் இன்று இல்லை அன்று தொடங்கி அறிந்து விட்டோம். ஆனால் தேவன் உங்கள் பேச்சில இன்பமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பேச்சில் இன்பப்பட வேண்டும். ஆனால் மாறாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எங்களை திருப்திப்படுத்துகிறீர்கள், எங்களை சரிப்படுத்துகிறீர்கள், எங்கள் மத்தியில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறீர்கள். ஆனால் துக்கப்படுகிறது, நாங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வார்த்தையிலே நாங்கள் சந்தோஷம் அடைந்து விடலாம். ஆனால் அவர் இருக்கிறார், அவர் துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார், அவர் துக்கத்தில் இருக்கிறார் என்பதை சபையாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருதயமோ பொருளாசையினால் பின்பற்றி போகிறது. பாருங்க, முன்னுக்கு இருக்கிற அந்த நாலு ஐந்து கருத்துக்களை வாசித்தால் அவன் அருமையான ஒரு விசுவாசி. ஆண்டவர் அப்படித்தான் பேசுகிறார், அருமையான ஒரு விசுவாசி. அருமையாக வருகிறான், சபையில் உட்கார்ந்திருக்கிறான், தேவ ஜனத்தை போலவன் அமர்ந்திருக்கிறான், ஆனா வசனம் பிரசங்கிக்கிற கேட்கிறான், அதுக்கு அங்காலேதான் பிரச்சனையே தொடங்குகிறது. வசனம் கேட்பதில்லை, வசனத்தை விரும்புவதில்லை, வசனை அங்கீகரிப்பதில்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, வசனத்தின்படி வாழ துடிப்பதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளை வைத்து நம்மளை ஆராய்வது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனத்தை பார்ப்போமா? எனக்கு எல்லா வசனமும் பார்க்கறதுக்கு விருப்பம், பார்ப்போம், போவோம், எவ்வளவு தூரத்துக்கு போகும்போது போவோம். ரோமர் 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கள்.
ரோமர் 2:1. ஹல்லேலூயா.
ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவளே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய்.
இதுல முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஆகியால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லுகிறது. அதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்ன பிரச்சனை? ஒருத்தன் குற்றம் செய்தால் அவன் குற்றவாளி என்பது நாம சொல்லாட்டிலும் தேவனுக்கு முன்பாக அது அந்த படிதான் ஒவ்வும், அது அப்படித்தான் எடுத்துக்கொள்ளுவார். ஆனா பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நான் குற்றவாளி என்று எவனை தீர்க்கிறனோ அதே குற்றத்தை நானே செய்கிறது தேவனுக்கு முன்பாக நீதியற்றதாக இருக்கிறது. இதை ஆராயுங்க, இதை ஆராயுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனச்சாட்சி கர்த்தருக்கு முன்பாக நிற்பதாக. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கொண்டு சொல்லவா, தேவ சமூகத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் தயவு செய்து தேவனுடைய வெளிச்சத்திலே நின்று பாருங்கள். நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிற எத்தனை காரியத்தை நாம் நம்முடைய வாழ்விலே செய்கிறோம் என்பதை தயவு செய்து தேவ வெளிச்சத்தில் பார்க்க துடியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தேவ பிரசன்னத்தினால் நிறைக்கப்பட்ட பொழுதுதான் தன்னுடைய குற்றத்தை அவன் காணக்கூடியதாக இருந்தது. ஆகையினாலே இந்த நாளிலே, இந்த வெளிச்சத்திலே, இந்த வசனத்திலே நீ உன்னை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை பார்க்க வேண்டும். வேத வசனம் என்பது கண்ணாடி என்று சொல்லி அழைப்பதுண்டு. அதை பார்க்கிற பொழுதுதான் என்னுடைய சுபாவம் எனக்கு தெரியும் என்று சொல்லி விளக்கங்கள் உண்டு. ஆகையினாலே இந்த வசனம் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் எதை செய்ய முடியும்? இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் யார்? இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் எப்படிப்பட்டவன்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறாய். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாசிச்சு யோசிச்சு ஆண்டவரே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வசனத்தின்படி மனம் திரும்புவதற்கு உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. ஏதோ இந்த வசனத்தை கேட்டுட்டு ஐயோ எனக்கு இப்படியா, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வசனம் உங்களுக்கு கிரியை செய்யாது, வசனம் கிரியை செய்யாது, வசனம் உங்களுக்குள்ள ஒன்றுமே நடத்தாது. ஆண்டவரே எனக்குள்ள இது இருக்குதா என்று சொல்லி என்னை ஆராயும், கண்டுபிடியும் ஆண்டவரே, என்னை பார்த்து கண்டுபிடியும் ஆண்டவரே, எனக்குள்ள இது இருக்குதா ஆண்டவரே, என்னை நான் நல்லவன் நல்லவன் என்று காட்டி ஆண்டவரே மற்றவர்களை நியாயம் தீர்த்து அதே காரியத்தை நானே செய்து கொண்டு ஆண்டவரே உண்மையை ஏமாத்தி, ஆண்டவரே சபையை ஏமாத்தி, ஆண்டவரே குடும்பத்தை ஏமாத்தி நான் இருக்கிறேனா? என்னை பாரும், என்னை ஆராய்ந்து கண்டுபிடியும். அதுதான் வசனத்திலே நான் நிற்கிற இடம், அதுதான் தேவன் விரும்புகிறது. ஹல்லேலூயா. வந்தோம், செய்தியை கேட்டோம், நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி. தயவு செய்து நல்ல செய்தி என்று சொல்றது நல்லது, ஆனா என்னோடு பேசினார் என்று பேச பழகுங்கள். கர்த்தர் என்னை சரிப்படுத்தினார் என்று சொல்லி பேச பழகுங்கள். கர்த்தர் எனக்கு ஒன்று சொல்லி தந்தார் என்று சொல்லி பேச பழகுங்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே மாற்றங்கள் உருவாகுகிறது என்று சொல்லி பேச பழகுங்கள். ஹல்லேலூயா. அதை செய்யுங்கள் பிரியமானவர்களே. எத்தனை வருஷமாக இதையே சொல்லிட்டு இருப்பீர்கள், நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி, பிரதர் நல்ல செய்தி, சிஸ்டர் நல்ல செய்தி. ஆனா நமக்கு நம் வாழ்விலே செய்தி என்ன செய்தது? நம் வாழ்விலே வசனம் என்ன செய்தது? நம் வாழ்விலே வசனம் இன்றைக்கு என்ன நடத்தியது? முன்னேற முடிஞ்சுதா? தேவனோடு இணைய முடிஞ்சுதா? தேவனோடு வளர முடிஞ்சுதா? தேவனோடு இணைந்து நடக்க முடிஞ்சுதா? என் பிள்ளையை தேவன் எனக்கு காட்டி கொடுத்தா? நான் ஆராதித்த பொழுது இன்னைக்கு ஒருத்தனுக்குமே கர்த்தர் அவனவன் செய்கிற காரியங்களை காட்டுறதே இல்லை. ஆனா சொப்பனம், தரிசனம், அது இது என்று சொல்லி காட்டி சில காரியங்களை பார்த்துட்டே போகிறார்கள். ஆனால் பழைய பாட்டில் ஆண்டவர் அநேகருக்கு அவருடைய பிள்ளைகளை உணர்த்தி இருக்கிறார். ஆனா நமக்கு இந்த காலகட்டத்தில்தான் ஒருத்தனுக்கும் உணர்த்துற மாதிரியே இல்லை, அப்படி ஒருத்தரும் கேள்விப்படுறதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை செய்கிறோம்? சபையிலே சில காரியங்கள் இருக்கிறது, அதை விசாரிப்பதற்கு நாங்கள் எல்லாத்த போதுகிற இருக்கோம். அது வேற, அதை குறித்து நான் பேசவில்லை. அது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய ஊழியத்தில் சாய்ந்து இருக்கிறபடினால் அது வேற பிரச்சனை, அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் ஆனால் நாமளே அதை செய்து கொண்டு நான் போய் சொல்லிக் கொண்டு நீ போய் நீ சொல்ற போய் நீ சொல்ற போய் நீ சொல்ற போய் சொல்லிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? நானே போய் சொல்லிக் கொண்டு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க பொய்ய நீங்க பொய்ய நீங்க பொய்ய சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாம் தப்பிக்கொள்ள மாட்டாய். வசனம் சொல்றது நீ தப்பிக்கொள்ள மாட்டாய். அதனால பார், உன்னை ஆராய்ந்து கொள், உன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி. பிரியமானவர்களே, வசனம் வாசிக்கிறோம் வாசிக்கிறோம், வசனம் என்ன செய்யுது நம் வாழ்விலே? ஜெபம் பண்றோம் ஜெபம் பண்றோம் ஜெபம் பண்றோம், என்ன செய்யுது நம் வாழ்விலே? எதை நடப்பிக்கிறது நம் வாழ்விலே? இது ஆராதனைக்கு வருகிறோம் வருகிறோம் வருகிறோம், என்ன செய்யுது நமக்கு ஆராதனை? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் இருதயம் வைக்கப்படுவதாக வைக்கப்படுவதாக ஆராய்ந்து பார்க்க, நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்வில் என்ன தெரியுது ஆண்டவரே, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு ஆண்டவரே மற்றவர்களை நான் ஏமாத்தி இருக்கிறேன்னா ஆண்டவரே, ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஏதோ நல்லவனை போல நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நடக்குது ஆண்டவரே, என் வாழ்வில் என்ன நடக்குது என்பதை தேவ வெளிச்சத்திலே கண்டுபிடிக்க வேண்டும். இப்படியே வாழ்ந்துட்டு போகாதீங்க, முடிவு பயங்கரமாக மாறிவிடும், பயங்கரமாக மாறிவிடும். இப்படியே போனீங்க என்று வையுங்க, அதை பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து, இதுதான் இந்த வருத்தம் தீராத ஒரு வியாதி. அதை பார்த்து அதை பார்த்து அதை பார்த்து அதை பார்த்து, நான் தேவன் என்ன செய்கிறான், நான் என்ன செய்கிறேன், எனக்கு தேவனுக்கு என்ன நடக்கிறது, அதை தேடுவதற்கு ஒருவரும் இல்லையே, சந்திப்பதற்கு ஒருவரும் இல்லையே. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நாம் நாமளே அதை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இதை இன்று நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. ஹலலுயா ஹலலுயா. சம்பவங்களாக நான் இன்னும் பார்க்கவில்லை, வசனங்களோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம் மற்ற ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து வாசியுங்கள். எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனாலும் நான் அதை பார்க்க விரும்புகிறேன். கனனால் நான் பேசி என்று நம்புகிறேன், அதனாலே அதை நான் பேச விரும்புகிறேன். வாசியுங்கள் மற்ற ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசியுங்கள், கேட்கலாம். ஹலலுயா.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்.
ஹல்லேலூயா. எப்படி இருக்கட்டும், இந்த வசனம் வாசிக்காதவர்களும் தெரியாது, மனதுல நம்ம எல்லாருக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அது நினைவில் இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் நான் பார்க்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே, நாம் ஆராய வேண்டும், எங்களை நாம் பார்க்க வேண்டும், என்ன நடக்கிறது எங்கள் வாழ்வில், இப்படியே போனால் என்ன ஆகிறது, இப்படியே போனால் என்ன நடக்கும், தேவன் நாளைக்கு வந்தால் என்ன ஆகிறது, கொஞ்சம் சிந்திப்போமா பிரியமானவர்களே. நீங்கள் சிந்திக்கவும் நீங்கள் உணர்வடையும் சில வார்த்தைகள், சில வார்த்தைகள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஒன்று நீ தீர்க்காத தீர்க்கப்பட்ட நீ தீர்ப்பாய். ஆனால் சபையிலே நம்முடைய உழைத்து நான் திரும்ப சொல்றேன், சில பேர் சொல்லுவாங்களே நாங்க கூப்பிட்டு விசாரிச்ச அப்புறம் இந்த வசனத்தோட வந்துருவாங்க. அதாவது நாங்கள் சபையில சில காரியங்களை கண்டிப்பதற்கும் பேசுவதற்கும் ஒழுங்குமுறைகளை சரிப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் நமக்கு இடம் இருக்கிறது. அது வேற விதத்தில் அதை பார்க்க வேண்டும், வேற விதத்தில் நடத்த வேண்டும், அதெல்லாம் வேற பிரச்சனை, அது இருக்கட்டும். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இது சத்தியம், இது மாறாது, இது சத்தியம், இது மாறாது. இந்த வாழ்க்கையிலே நான் நடந்து வந்த நாட்களில் இந்த சத்தியங்கள், இந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது கவலைக்குரிய விஷயம். இது இப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவருடைய வாழ்விலே நிறைவேறும், அதில் சந்தோஷப்படுறதுக்கு இடமில்லை, கவலைக்குரிய விஷயம். ஆனால் சத்தியம், அவைகள் மாறாது. அதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. நான் இந்த தேசத்துல இந்த வார்த்தைகள் அநேகருடைய நான் சில காரியங்கள் நிறைய பேசுவதுண்டு. இங்க வாருங்கப்பா, இந்த வசனத்தின்படி இவர்கள் செய்தார்களே, இவர்கள் நடந்தார்களே, இப்படி இப்படி நடந்தார்களே, அதனால இன்றைக்கு இப்படி இருக்கிறது. எங்களால் தடை செய்ய முடியாது, எங்களால் நிறுத்த முடியாது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் அது அவருடைய காரியம், அவர் தான் செய்ய வேண்டும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? அநேகருக்கு நம்முடைய கண்களில் இருக்கிறதை உணர்வதில்லை. எங்க வாழ்வில் இருக்கிறவர்களை உணர்வதில்லை, நம்ம வாழ்விலே நடக்கிறவர்களை உணர்வதில்லை. ஏதோ நாம் எல்லாரும் ஏதோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு நம்பிக்கை முக்கியம். இன்றைக்கு மறித்தா நான் பரலோகத்தில் இருப்பேன் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருடைய நம்பிக்கை. நல்லது, அந்த நம்பிக்கையின்படி ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 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 உங்கள் விசுவாசத்தின்படி ஆகி கிடவது, உங்கள் நம்பிக்கையின்படி ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஆனால் நம்ம கண்களிலே நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்த முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க முடியவில்லை. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டின்படி தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே மூடுமா இருந்தால் எத்தனை பேர் சாவார்கள் என்பது நமக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் சாவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. விளங்குறதா? எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கிருபையின் காலம், தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவர் மன்னிக்கிறவர் என்றதிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து சிந்தியுங்கள், தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் வையுங்கள். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் என்று சொல்லி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற நீங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வாழுகிற நீங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், கொழுப்பு பேச்சு பேசாதீர்கள். அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவருடைய காரியங்களை பார்த்து நியாயம் சொல்லாதீர்கள். மற்றவருடைய காரியங்களை, உண்மையான தேவ மனிதன், உண்மையான தேவ மனுஷி மற்றவருடைய காரியங்களை பார்த்து முழங்காலை முடக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் வளர்ந்தவர்கள், தேவனுக்குள்ளே முதிர்ந்தவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள் என்பதை தேவ சமூகத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நெகட்டிவான காரியம், ஒரு தகாத காரியத்தை மற்றவரிடத்திலே பரப்பாதீங்க. இது எங்க போதோ செய்தி தெரியவில்லை. நெருக்கட்டுக்கு பிரியமானவர்களை, நான் என்ன சொல்லுகிறேன் எனில், நமக்கு தகாதவைகளை, தேவையில்லாதவைகளை மற்றவர்களை பரப்பி அவர்களையும் தேவனை விட்டு பிரிக்கிற அளவுக்கு யாரும் நடந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் நிமித்தம் ஒருவன் இடறப்பட்டால் அது உங்களுக்கு நல்லதல்ல, நல்லதே அல்ல. சில வேளைகளில் எனக்கும் சில காரியங்களை பேசுவதற்கு விருப்பம். எனக்கு தெரியும் இந்த ஆள்கிட்ட பேசினா இருக்கிற விசுவாசமும் போயிடும். நான் யோசிப்பது இந்த கூப்பிட்டு வச்சு இவருட்டு நான் இதை குறித்து, எனக்கு தெரியும் இதுக்கு இதுக்கு நான் சொல்றது இந்த விசுவாசம் கிடந்ததும் போயிடும். இது அடுத்த ஞாயிறு சேர்ச்சல் இன்னைக்கு போது எனக்கு தெரியாது. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ உன் கண்களில் உத்திரத்தை இருக்கையில் உன் சகோதரர்களை பார்த்து நீ கள்ள, நீ திருட, நீ பொய்ய என்னன்னு தெரியாதீங்க. பாருங்க, உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்துங்க, தேவ பரிசுத்தத்திலே வளருங்க, தேவ நீதியிலே வளருங்க, தேவ பிரசன்னத்தை ரசிங்க, ருசிங்க. தெரியுமா உங்களுக்கு ரசிக்க தெரியுமா, ருசிக்க தெரியுமா? ஒரு 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 ஸ்விம் பாட்டில் போய் மூழ்கி எழும்புறது போல தேவ பிரசன்னத்திலே மூழ்கி எழும்ப கற்றுக்கொள்ளுங்க, அது ரம்யமாக இருக்கும். அதுக்கு பதிலாக தேவ பிரசன்னத்தில் மூழ்குங்கடான்னு சொன்னா அவன் அவன் போய் ஸ்விம் பாட்டில் கிடக்கிறான். நான் என் வாழ்க்கையில நான் நம்புறேன், நான் ரெண்டு தடவை ஸ்விம் பாட்டில் எனக்கு போறது பிடிக்கும் இல்லை, எனக்கு அந்த ஸ்விம் பாட்டு போக போறதுக்கு விருப்பமே கிடையாது. இந்த பள்ளிக்கூட நாட்களில் கூட்டிட்டு போன அந்த ரெண்டு தடவையோ ஏதோ தான் நான் ஸ்விம் பாட் பக்கம் போனது. தேவ பிரசன்னத்தில் மூழ்க முடியவில்லை, அதனால ஸ்விம் பாட்டுக்கு போக வேண்டாம் என்று நான் சொல்லல, நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ளுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் நின்று மூழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் நமக்கு அவசியமானது, தேவனுடைய சமூகம் நமக்கு அவசியமானது, அது நமக்கு வேண்டியது. ஹல்லேலூயா, அது நமக்கு அவசியம் பிரியமானவர்களே. ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை. சரி, ஒருவேளை உங்க பக்கமே நான் வாரேன், நீங்க தீர்க்கிறீங்கன்றே வையுங்க. நன்மை என்ன, நன்மை என்னப்பா, என்ன நடந்தது சொல்லு, நான் உங்களை கூப்பிடுறேன். இந்த வழக்கமா இருக்கிறாள் எங்க ஆணையில இல்லையா, யாராவது ஒரு ஆளை பிடிச்சி வச்சு நீ பொய்ய நீ பொய்ய நீ பொய்ய என்று சொல்றேன் வைய, நான் சொல்லிட்டே இருக்கிறேன் வைய, எனக்கு என்ன நன்மை இருக்குது இதுல, ஒன்றுமே இல்லை. அந்த மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா, இருக்கிற விசுவாசத்தை விட்டு அகன்று விடுவான். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கும். ஆகையினால உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன், நீங்கள் நல்லவர் நீங்கள் வல்லவர் என்பது இங்கு முக்கியம் அல்ல. நீங்கள் நியாயமா இங்கு நீதியா என்பது முக்கியம் அல்ல. அவன் தேவனுக்குள்ளே வளர்ந்தா காணும், அதுதான் முக்கியம். அவன் தேவனோடு உன்னை குற்றப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்தி அவன் தேவனோடு வாழ்றான் விடு, அவன் தேவனோடு ஒன்று சேர முடியுமா விடு. இது வளர்ச்சி, வளரு என்று சொல்றேன், வளரு என்று சொல்றேன். கர்த்தருக்குள்ளே தேவனோடு வாழ்ந்துப்பா, போதும், இப்படியே இருந்தது போதும். குந்தி குந்தி எழும்போது ஒன்றரை மாசத்துக்கு ஒருக்க, அரை மாசத்துக்கு ஒருக்க ஏதாவது உண்டு, அரை மாசத்துக்கு ஒருக்க ஏதாவது உண்டு. ஏன், எதற்கு? அமரு, தேவனோடு இரு, தேவ சமூகத்தில் புலம்பு. நான் கேட்கிறேன், 20 வருஷம் சபை வாழ்வில் ஏனி தேவனோடு இருந்தாத்தான் எல்லாம் ஆகும் என்ற அந்த 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 எண்ணம் நமக்குள்ள இன்னும் உருவாகவில்லையா? உருவாகவில்லையா? இனி தேவனோடு இருந்தா தாப்பா, இனி கலைச்சு கலைச்சு போயிட்டோம், பேசி கலைச்சு போயிட்டோம், செயல்பட்டு கலைச்சு போயிட்டோம், நியாயம் விசாரிச்சு கலைச்சு போயிட்டோம், நீதி சொல்லி கலைச்சு போயிட்டோம். இனி தேவன் தான் அங்க இருப்போம், அங்கேயே இருப்போம், அங்கிருந்து வெளியே வர வேணும், அங்கேயே நாங்க இருப்போம். அந்த அறிவு நமக்கு இன்று வரைக்கும் வரவில்லையா? ஏன், எதற்கு, ஏன் வரவில்லை? அது வர வேண்டும், இப்ப வந்தே ஆக வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்களை ஆராய் ஆண்டவரே, நான் வேதனை உம்மை துக்கப்படுத்துறேன். அநேகருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாங்க மல்லு கட்டுறதுனாலையும் நாங்க சரிவில் கதைக்கிறதுனால ஏதோ நாங்க நல்லாக ஆகும் இருக்கிறோம். இல்ல, அங்கு ஒரு ஆள் உடஞ்சுமே கிடைக்குது, ஏண்டா இது என்று சொல்லி கதறு. அதை குறித்து யாரும் யாருக்கு முக்கியமே கிடையாது, எனக்கும் சரி உனக்கும் சரி அது முக்கியமே கிடையாது. விளங்குறதா? ஆண்டவருக்கு சோத்திரம், ரெண்டு பேர் கூடினா வர்றேன் சொல்லிட்டு இல்லைன்னு இந்த பக்கமே அந்த தலை வச்சு படுக்க, ரெண்டு பேர் கூடினா வாரேன்னு சொல்லிட்டார். அதனால பரவாயில்ல, நான் சண்டை பிடிச்சிட்டு வந்தாலும் மற்றவனுக்கு ஆதியாவது வந்துட்டு போறாரு இல்லையா? நான் மற்றவனை திட்டிட்டு வந்துட்டா அடுத்து அங்க பின்னுக்கு இருக்கிற அவனுக்காவது அவன் வந்துட்டு போகிறார் இல்லையோ, பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும். இன்றைக்கு சபை கட்டுறமாகவே இருக்கும் பிரியமானவர்களே, தேவன் அங்கே இருக்க மாட்டார். ஆகையினாலே உங்களில் இருக்கிறவர்களை எடுங்கள், உங்கள் கண்களில் இருக்கிறவர்களை துடைக்க கற்றுக்கொள்ளுங்கள், பழகுங்கள். இதெல்லாம் நீங்க எல்லாம் சடபுடன் செய்வீர்கள், பழகுங்கள். 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் ஓடுறோம், ஆண்டவரே 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 நிறுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன் பெரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம வெளிப்படுத்தலுக்கு திருப்பிக் கொள்வோமா? ஒரே ஒரு சம்பவத்தை நான் ஆத்திரம் நான் பார்த்துட்டு சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். வெளிப்படுத்தல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 7 சபைகள் இருக்கிறது. 7 சபைகள் வெளிப்படுத்தல நமக்கு ஆண்டவர் வைத்து எழுதி இருக்கிறார். 7 சபைகள்ல 6 சபைகளுக்கு சில சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றா, இது செய்திருக்க, இது இங்க நடக்குது, இதை செய்யாத, இதை விட்டு விடு, இதை மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் யாருக்கு? சபையில இருந்த தூதர்களுக்கு எழுதுகிறார். எனக்கு முதலாவது வசனம் என்ன சொல்றேன், இதுல நான் ஒரு அண்மையிலே ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். யார் என்று சொன்னால், பிரதர் ஜெபக்குமார் அவர்கள் இந்த இதை வைத்து பேசுகிறார். பேசுகிற பொழுது அவர் இந்த வசனத்தை வைத்து விட்டு சொல்றாரு, இந்த 7 சபைகளில் 6 சபைகளில் குறைகளை குறித்து நாங்கள் பார்க்கலாம். அந்த மனிதன் சொல்லுகிறார், இவ்வளவு தவறுகள் சபையில இருந்தும் அந்த நட்சத்திரமாகி உன்னை அவர் தன் கரத்திலேதான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு மனமோ ஆஹா, அதாவது ஆண்டவர் எழுதுகிறதெல்லாம் தவறுகளை தான் எழுதுறாரு, ஆனா அந்த மனிதன் சொல்றாங்க பாரு, நீ இப்படி இருந்தும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கார் தெரியுமா? கரத்துல வச்சிருக்கிறார். நீ மனம் திரும்புவாய், நீ என்னோட சேர்ந்து கொள்வாய், நீ என்னோட இணைந்து கொள்வாய், நீ என்னை நேசிப்பாய், விட்ட தவறுகளை விட்டு நீ சரிப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் உன்னை கரத்திலேயே வைத்திருக்க, அவர் எரிந்து விடவில்லை. இன்னைக்கு அநேகருக்கு சிந்திக்க தெரியாத பிரச்சனைகள் இவைகள் தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்க மன ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கு ஒன்று சொல்லவா, ஆண்டவர் உங்களை தன் கரத்தில் தாப்பா வச்சிட்டு இருக்காரு, தெரியுமா? தெரியுமா? சரி, ஆண்டவர் ஓயிலாட்டு நாங்களோ கடிந்து விட்டார், உங்களை திட்டி விட்டால் ஒருபோதும் நினைத்துக் கொள்ளாதிருங்கள், நாங்கள் உங்களை தூக்கி எரிந்து விட்டோம், எல்லாவற்றையும் எங்க மனதில் இருந்து உங்களை நாங்கள் தூக்கி எங்கேயோ வச்சிட்டோம். இல்ல, அந்த நேரத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு நாம எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் அப்படி நாம் நடத்த வேண்டும். ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆவி அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. இது வழக்கமாக எல்லாரும் பேசுகிற ஒரு சத்தியம், ஆனால் இதுல நீங்கள் அடுத்தடுத்த சபைகளுக்கு போனா கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது, கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது, பிரச்சனைகள் கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. அதுல ஒரு காரியத்தை நான்
வாசித்து அதை முடிக்கலாம் நான் விரும்புகிறேன். 20வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 20வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஒரு காரியத்தை நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன், வாசிங்க.
ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
நீ அவர்களுக்கு இடம் கொடுத்தாய். இதை நானும் வாசிக்கிறேன், வேதம் நாம் எல்லாரும் வாசிக்கிறோம். இது 7 சபைகளுக்கு அந்த தூதர்களுக்கு எழுதப்பட்ட வசனம் என்று சொல்லி நாம அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவெனில், சபையிலே தவறான காரியங்களுக்கும் தவறான நடத்தைகளுக்கும் சபையிலே இருக்கிற நாங்கள், போதகர்களாக இருக்கிற நாங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதை இந்த இடத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே தான் நாம் அடிக்கடி சில காரியங்களை கடிந்து கொள்வதும், அடிக்கடி சில காரியங்களை சரிப்படுத்த நினைப்பதும், அடிக்கடி சில காரியங்களை நேராக்குவதும், அடிக்கடி தேவ சமூகத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கடிந்து கொள்வதின் மிகப்பெரிய காரியம் என்னவெனில், அது எங்கள் பொறுப்பு, அது எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு காரியம். இணையாவிட்டால் இணங்காவிட்டால் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு சபையிலே கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னால் அது கூப்பிடப்பட வேண்டும், அது விசாரிக்கப்பட வேண்டும், அது கடிந்து கொள்ளப்பட வேண்டும், அது சரிப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு சபையாகிய நீங்கள் இணங்க வேண்டும். இல்லையெனில் கர்த்தர் உங்களை பார்த்துக் கொள்வார். மனம் திரும்புங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. 14வது வசனத்தை வாசியுங்கள். 14வது வசனம்,
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
ஆகிலும் சில காரியங்கள் சொல்லுங்க, வாசிங்க.
விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலியாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு.
உண்டு.
அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன்,
அதை நான் வெறுக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் காரியங்கள் இதுல எழுதப்பட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி பெருசாக இதென்ன பண்ண விரும்பவில்லை. உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்விலே இருந்தா அதை அவர் வெறுக்கிறார். நான் ஒட்டுமொத்தமான ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறேன், உலகத்தின் காரியங்கள் இவைகள் நம் வாழ்விலே இருந்தால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவைகளை வெறுக்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் ஆராய வேண்டும், எங்களை நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்ன எனக்குள்ள இருக்கிறது? எல்லாரும் என்ன நல்ல மனிதன் என்று சொல்றார் ஆண்டவர். சபையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நல்ல மனிதர்கள் சொல்றாங்க. ஆண்டவருக்கு சோத்துறோம். அதை நம்பாத, அதை நீ நம்பி ஏமாந்துடாத. தேவ சமூகத்தில் உன்னை நிறுத்தி அவர் உன்னை பார்த்து நல்லவர், நீ நல்லவன், நீ எனக்கு பிடிச்சவன், நீ எனக்கு வேண்டியவன் என்று சொல்றாரு. அதுதான். நீங்க எவ்வளவு பேரு, நீங்க என்னாலும் சொல்லுங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டா இவ்வளவு பேரும் சேர்ந்து கல்லறிகிறது எறிகிறது தான், அதுக்கு பிறகு அங்கால பார்த்தா இவ்வளவு பேரும் சேர்ந்து சிலுவையில அறையிறது அறையிறது தான். ஆனா ஆண்டவர் சொன்னா அதுதான் முக்கியம். ஆண்டவர் வந்து சொல்ல, ஆண்டவர் உன்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா. ஏன் ஆண்டவர, நீ எனக்கு விருப்பமானபடி வாழ்றாய், உன் இருதயம் நல்லா இருக்கிறது, அது வெளிச்சமாக இருக்கிறது, அது சுத்தமாக இருக்கிறது, அது எனக்கு விரும்பக்கூடியதாக இருக்கிறது. அதனால அதை நான் பார்த்தேன், நான் உன்னை ஆராய்ந்து பார்த்தேன், ஆனா அது நல்லா இருந்தது. இல்லைன்னா ஆண்டவர் வந்து சொல்லுவார் இல்லையா, இங்க பாரு உனக்குள்ள உலக காரியங்கள் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது. ஆண்டவரே, சபையில இருக்கிற அவ்வளவு பேரும் என்ன நல்லவர்கள் இல்லா சொல்றாங்க, என்ன பார்த்து ஹாசன் பிரதர் நீங்க நல்ல மனிதன். ஆனா ஆண்டவர் சொல்ல, பாரு உன் இருதயத்துல திரை இருக்கிறது, வேண்டாததெல்லாம் இருக்கிறது, உலகம் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன ஆண்டவரே சொல்றது, 20 வருஷமா இந்த சபையில ஊழியம் செய்யறேன், 20 வருஷமா நான் நடந்து வருகிறேன், 20 வருஷம் எத்தனை ஆராதனை, எத்தனை அபிஷேக ஆராதனை, எத்தனை வல்லமையான பிரசங்கங்கள் எவ்வளவு நான் செய்திருக்கிறேன். இந்த சபையில இருக்க ஒருத்தனை என்ன வந்து நீ நல்லவன் இல்லை என்று சொன்னதே கிடையாது. ஆனா நீ இருந்தாண்டவரை சொல்லுகிறேன், ஏமாந்து விடாத படிக்கு எங்களை நாம் ஆராய்வது கர்த்தருக்கு முன்பாக நல்லதும் நீதியுமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 7 சபைகளும் 6 சபைகளையும் கர்த்தர் வைத்து 6 சபைகளுக்கும் அதுவும் சபை ஆண்டவர் சொல்லுகிறார், விடு, வேணா, முடியல, வேணா, வேணா, வேணா. அதுல தியத்ரா சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்றாரு, மற்றவர்கள் பாவத்தில் விழுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள கூடாது. மற்றவர்கள் பாவத்தில் விழுகிற அளவுக்கு நீ நடந்து கொள்ள கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உன்னால் ஒரு மனிதன் இடராத படிக்கு, உன்னால் ஒரு மனுஷி இடர்ந்து போய்விடாத படிக்கு, உன்னால் ஒரு மனுஷி ஒரு மனுஷன் பரலோகத்தை சந்திக்காமல் போய்விடாத படிக்கு உன்னை காத்துக் கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உனக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். மூன்றாவது அதிகாரம் 14வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, 14ல இருந்து வாசிங்க.
முடிக்கிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமன் என்பவர்
சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்.
தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஆராயுங்கள். ஒன்றினை உலகத்தோடு வாழு, இல்லையோ தேவனை பிடி, ரெண்டுத்தா ஒரு முடிவு நீ எடு. நீ சபையில் வாழ்ந்து உலகத்தில் வாழுகிறது போல வாழ்ந்தால் கர்த்தருடைய நாமத்தை காலின் கீழ் போட்டு நீ உழக்குகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாகி விடுவாய். கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நாம் வாழ்ந்து விடவே கூடாது. உலகத்தில் இருக்கிறது போல, உலகத்தாரை போல நாம் வாழாத படிக்கு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெரியமானவர், நம் சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், அதற்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். உலகத்தாரை போல நம்மளை கணித்து விடாத படிக்கு, உலகத்தாரை போல எங்களை நினைத்து விடாத படிக்கு எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் அநேகருடைய வாழ்வு காலங்கள் போக போக, நாட்கள் போக போக அப்படியும் இப்படியுமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உன்னை சரிப்படுத்த வேண்டியது, என்னை சரிப்படுத்த வேண்டியது இந்த தேவனுடைய சமூகம் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. இப்படி நீ குளிருமின்றி ஒன்றுமே இல்லை, அனலும் இல்லை, தேவ சபையும் இல்லை, உலகமும் இல்லை, ரெண்டும் கெட்டால் நிலைமை, அப்படி வாழாதீங்கள்ன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஆகையினாலே இந்த நாளிலே, இந்த மாலை பொழுதிலே, இந்த தேவ பிரசன்னத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நாம் நின்று நாம் ஆராய வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி அது பனியை போல நம் வாழ்விலே இராத படிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் மறந்து, நீங்கள் மறந்தால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறக்காத படிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ரெண்டு காரியம், ஒன்று நம்முடைய பக்தி ஒரு பனிக்கொப்பாக மாறுகிறது. ஆலயத்துக்கு வந்துவிட்டால் பயங்கரமான பக்தி, ஆலயத்தில் வந்துவிட்டால் பயங்கரமான பக்தி, ஒரு ஊழியக்காரனோடு பேசுகிற பொழுது அது பயங்கரமான பக்தி, தேவ சமூகத்தில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்தால் பயங்கரமான பக்தி, ஆனால் வழியே போய்விட்டால் பக்தி கரைந்து போய்விடுகிறது, அது ஒரு பனியை போல கரைந்து போய்விடுகிறது. அதை தேவன் வருகிறார், அதை தேவன் விரும்பவில்லை. அவர் எழுதி கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மறந்தால் அவர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார். இப்ப வாலிப பிள்ளைகள் நீங்க நினைக்கலாம், ஓஹோ இது அம்மா அப்பா கிட்ட இல்லை, நாளைக்கு உன் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பார். விளங்குறதா? இன்னைக்கு உன் தாய் தகப்பன் அவர்கள் செய்கிற காரியத்தின் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறாது படிக்கும். அதே வாலிபர்களாகிய நீங்கள் நாளைக்கு ஒரு தாய் தகப்பனாக இருக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறவாது படிக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிய நாளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? என்னை பாருமாண்டவரே, தயவு செய்து ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்திலும் சரி என்று விட்டு கடந்து செல்லாதீங்க. வசனத்துக்கு வளைவோம், வசனத்துக்கு விடுவோம், வசனத்தை சாப்பிடுவோம், வசனத்திலே நாங்கள் வளருவோம். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, நான் எல்லாமே நல்லது, எல்லாமே நான் சரி, எல்லாமே நான் தான் என்று சொல்லி நினையாத படிக்கு தயவு செய்து தேவ சமூகத்திலே உங்களை சரிப்படுத்துவது இன்றைக்கு அது ஏற்றதாக இருக்கும். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா பிரியமானவர்களே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து தேவனை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பாரும், வேதனை உண்டாக்குகிற வழி, உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்வில் இருக்கிறதா? என் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? உலகத்தின் காரியங்களா, வேண்டாத காரியங்களா, தேவன் துக்கப்படுகிற காரியங்களா, எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை தயவு செய்து இப்பொழுது நீங்கள் ஆராய வேண்டும்.
ஏதோ ஒரு செய்தியை கேட்டோம் சொல்லி நல்லா இருந்ததுன்னு சொல்லி தயவு செய்து கடந்து செல்லாதீங்க. ஆண்டவரே, என் வாழ்வு எப்படி இருக்கிறது? உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நீர் விரும்பத்தக்க விதத்தில் இருக்கிறதா? ஆண்டவரே, நான் மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியங்கள் என் வாழ்விலே இருக்கிறதா? ஆண்டவரே, நான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்விலே இருக்கிறதா? என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே, என்னை தேடுங்க ஆண்டவரே. உங்களை நான் எத்தனை தடவை துக்கப்படுத்தி இருக்கிறேன், நான் எத்தனை தடவை உங்களை நான் துயரப்படுத்தி இருக்கிறேன், எத்தனை தடவை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, தேவ சமூகத்திலே வந்திருந்து, கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருந்து, பரிசுத்த ஆராதனையிலே வந்திருந்து, ஓ மகா பரிசுத்தவான் போல என் இருதயம் திருக்கி நிறைந்து, கேடு நிறைந்து, அநியாயம் நிறைந்து இருந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே, பரிசுத்தவான் போல, உம்முடைய பிள்ளையை போல ஆண்டவரே, நான் அமர்ந்திருந்த நேரங்களை என் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது வருகிறது. என்னை சொடுவீராக ஆண்டவரே. நான் நல்லவன் இல்லப்பா ஆண்டவரே, நான் நல்லவன் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை பார்ப்பீராக, நீர் என்னை பார்ப்பீராக. ஆண்டவரே, இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக ஆண்டவரே. என் இருதயத்தை காண்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே? என் வாழ்வை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க, வேதனை உண்டாக்கும் வழி இருக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க, சுக்கத்தை பண்ணுகிற வழி இருக்கொண்டு என்னை ஆராய்ந்து பார்க்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. வேணாப்பா, வேணா ஆண்டவரே. ஆண்டவரே, நல்லாய் வந்து துதிக்கிறேன், நல்லாய் வசனத்தை கேட்கிறேன், நன்றாக ஊழியத்தை செய்கிறேன், ஆனா என் இருதயமோ உம்மை விட்டு தூரமாய் போகிறது. ஆண்டவரே, என் இருதயமோ உம்மை விட்டு தூர போயிட்டு. ஆண்டவரே, என் இருதயம் ஆண்டவரே, திருக்குகள் நாளே, கழிப்புகள் நாளே ஆண்டவரே, இருட்டுகள் நாளே என் இருதயம் மூடிவிட்டது. என்னை பாடும் ஆண்டவரே, என்னை பாடும் ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆதியிலே துடித்த துடிப்பு இன்றைக்கும் இருக்கிறதா? இருதயம் கர்த்தருக்கு எப்படி துடிக்கிறது சொல்லி பார்க்கலாம். மற்றவருடைய காரியத்துல துடிக்கிறது, மற்றவருடைய மாம்சத்தின் காரியங்களில் துடிக்கிறது, ஆனால் தேவனுடைய காரியத்திலேயோ இருதயம் ஓய்ந்து விட்டதல்லவா? இருதயம் அமர்ந்து விட்டதல்லவா? ஆதி அன்பு இல்லாம அது செத்து போய் விட்டதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆராயுங்க, உங்களை ஆராயுங்க. ஏனோ தானோண்டு விட்டுட்டு போயிடாதீங்க, வசனத்தை கொண்டு போங்க. ஏனோ தானோண்டு சொல்லிட்டு போயிடாதீங்க, நல்லா இருந்து தட்டி கொடுத்து விட்டு போய்விடாதீங்க. உங்கள் வாழ்வுக்கு நன்மைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள் வாழ்வின் நன்மைக்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் நன்மைக்கு, உங்களுடைய சபையின் வாழ்வுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்வுக்கு, இப்பொழுது உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டு அது ஆராய்ந்து பார்க்கப்பட்டால் நலமாயிருக்க. உங்களை வேதனைப்படுத்த விரும்பலப்பா, உங்களை வேதனைப்படுத்த நாங்க விரும்பல. எங்களுடைய வாழ்க்கையினாலே, எங்களுடைய செயல்களினாலே, எங்களுடைய பேச்சினாலே ஆண்டவரே, உங்களை நாங்கள் துக்கப்படுத்த விரும்பலப்பா ஆண்டவரே. எல்லாவற்றையும் நியாயப்படுத்தி பேசி விடுகிறோம், சரிப்படுத்தி பேசி விடுகிறோம் ஆண்டவரே, சரிபிள்ளி என்று பேசி விடுகிறோம். ஆனால் நீ துக்கமடைகிறீர் என்பதை நாம் உணரவில்லையே, நாங்கள் காணவில்லையே, அதை மறந்து விட்டோம் கர்த்தாவே. எங்களை பாருமப்பா, எங்களை பாரு. வாலிப பிள்ளைகளே, உன் நிமித்தம் தேவன் மனமுடைந்து போய்விட்டாரா? உன் நிமித்தம் தேவன் கலங்கி போய்விட்டாரா? உன் நிமித்தம் தேவன் கண்ணீர் விடுகிறாரா? வாலிப பிள்ளைகளே, உன் நிமித்தம் தேவன் கலங்கி போய்விட்டாரா? கொஞ்சம் சிந்தி, கொஞ்சம் சிந்தி. ஏதோ வருகிறோம், ஏதோ அம்மாக்கா வண்டி வருகிறோம், அப்பாக்கா வண்டி வருகிறோம், ஏதோ ஆலயத்துக்கு என்று வருகிறோம், ஏதோ ஒரு வேலையை செய்ய நாங்கள் வருகிறோம். ஆனா உன்னிமித்தம் தேவன் கலங்காத படிக்கு, உடைந்து விடாத படிக்கு, நீ செய்கிற தவறுகளை, நீ செய்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தர் உன்னை அணைத்துக் கொள்வா. தேவன் அணைத்துக் கொள்வா. ஒன்று மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். சபையை விட்டு நாம் வெளியே செய்கிற எந்த காரியம் நாம் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மறக்காதீங்க, ஒருபோதும் மறக்காதீங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அருமை தகப்பன், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆராதனை நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
போகிற பொழுது உங்களுடைய வெளிச்சத்திலே தங்களை ஆராய்ந்து கொண்டு போக, ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை உங்கள் பக்கமாக திருப்பிக் கொள்ள, ஆண்டவரே கர்த்தர் உம்மை துக்கப்படுத்தாத படிக்கு வாழ தேவன் நீ தீர்வு செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். எல்லா வீடுகளிலையும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்திருப்பதாக நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.